புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொது அறுவை சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் சி. சந்திரசேகரன் அவர்கள் இரத்த சோகை அறிகுறிகளும் சிகிச்சை முறைகளும் குறித்து பல தகவல்கள் வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வருடமும் இந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி சிக்கில் செல் அனிமியா, அதாவது அரிவாள் வகை இரத்த சோகை அப்படிங்கிற ஒரு தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். பொதுவா இரத்த சோகை அதுல நிறைய பல வகைகள் இருக்கு, பல பிரிவுகள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறதா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
வணக்கம். நான் வந்து புதுகை மருத்துவக் கல்லூரி அறுவை சிகிச்சை உதவி பேராசிரியர் மருத்துவர் சி. சந்திரசேகரன் அவர்கள் தான் இப்ப நான் வந்துட்டு உங்கள்ட்ட பேசுறேன்.
ஐயா, இப்ப நான் சொன்ன மாதிரி ரத்த சோகை அப்படிங்கிற நோய் நிறைய இடங்கள்ல பொதுமக்களிடையே காணப்பட்டு வருது. ரத்த சோகை நோய் அப்படின்னா என்னங்க ஐயா? அத பத்தி கொஞ்சம் பொதுமக்களுக்கு தெரியற மாதிரி விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ரத்த சோகை அப்படின்னா அது வந்து ஒண்ணு இல்லைங்க. ஆக்சுவலி ரத்த சோகை அப்படிங்கிறது ரத்தத்துல ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு திரவம் இருக்கும். அது வந்து ரத்த சிவப்பணுல உள்ள ஒரு முக்கியமான ஒரு அந்தம். அந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிற அந்த ஒரு திரவம் கம்மியா இருக்கிறப்ப வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வியாதி தான் அந்த இரத்த சோகைன்னு சொல்றது.
ஐயா, இப்ப இந்த இரத்த சோகை ஏற்படுறதுக்கு என்னென்னலாம் காரணங்கள், இந்த இரத்த சோகை ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு அவருடைய உடல்ல என்னென்ன அறிகுறிகள் ஏற்படுது, இதனால அவருடைய உடல்நிலை எந்த அளவு பாதிக்கப்படுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இது ஒரு நல்ல குவெஸ்டின் ஐயா. என்னன்னா ரத்த சோகை அப்படிங்கிறது ரத்தத்துல உள்ள ஒரு ஆரோக்கியமான ரத்த சிவப்பணம் ஒரு அந்த போதுமான அளவு இல்லாம இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு திசுக்களுக்கு ஒரு ஆக்சிஜன் ஒரு கரெக்டான லெவலுக்கு போகுமா அப்படின்னா போகாது, சரிங்களா? சோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் ப்ராப்பரா அந்த ஒரு ரத்த செல்களுக்கு போகல அப்படிங்கிறப்ப அந்த ரத்தத்தோட திறன் வந்து குறையும், சரிங்களா? அதுதான் வந்து மக்களுக்கு ஒரு இரத்த சோகை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வியாதியை உண்டு பண்ணுது. அதே நேரத்துல அந்த இரத்த சோகை அப்படிங்கிற அந்த வியாதியில பல அறிகுறிகளை வந்து ஏற்படுத்துது. இது தனி நபரை வந்துட்டு ஒரு பலவீனமாகவும் ரொம்ப ஒரு உடல் வந்து சோவையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான காரணியா நம்ம இதை எடுத்துக்கிறோம். அதுதான் இது ஒரு முக்கியமான இந்த இரத்த சோகையினுடைய ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ஒரு புரதம், சரிங்களா? சோ அந்த புரதம் அப்படிங்கிறது இரத்த சிவப்பணுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அதுதான் அந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு போறது. ஸோ அதுல அந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிற அங்கம் வந்து கம்மியா வரப்ப ஸோ இந்த இரும்பு சத்து குறைபாடு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுதான் வந்து இரத்த சோகையை முக்கியமான ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
ஐயா, இன்னைக்கு இந்த இரத்த சோகை அப்படிங்கிறது தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் ஏதாவது இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு மருத்துவ துறையில நிறைய நம்ம அறிவியல் கருவிகள் தொழில்நுட்பங்கள் குறிப்பா மருத்துவத்தை நிறைய ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இரத்த சோகை நோய் குறித்து என்ன மாதிரியான ஒரு தடுப்பு முறைகள் இன்றைய காலகட்ட மருத்துவ முறைகள் இருக்குங்க ஐயா?
இந்த இரத்த சோகையில நிறைய வகைகள் இருக்கு, சரிங்களா? இரத்த சோகையில ஒரு இரும்பு சத்து குறைபாடான இரத்த சோகை, அதே மாதிரி விட்டமின் சம்பந்தப்பட்ட ஒரு குறைபாடு இரத்த சோகை, அடுத்து அதுல ஏ பிளாஸ்டிக் அனிமியா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம், சிக்கில் செல் அனிமியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாலு வகையில தான் நம்ம இந்த இரத்த சோகையை வந்து நம்ம பிரிக்கிறோம். ஸோ அதுல காமனா நம்ம பார்க்கக்கூடிய இந்த இரத்த சோகை அப்படிங்கிறது இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகை. ஸோ அதுதான் மெயினா நம்ம பார்க்கறோம். நம்ம உடம்புல உள்ள அந்த இரும்பு சத்து, அதாவது அந்த அயன் அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அது கம்மியாகிறதுனால வரக்கூடிய அந்த இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகைக்கு ஒரு மிகுந்த வழிவகுக்கிறது. இதுல முக்கியமா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸோ அந்த அறிகுறிகளை நம்ம கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வகையில் இருக்கு. ஸோ இப்போ அது வந்து அந்த ஹீமோகுளோபின் லெவலை நம்ம ஒரு பேசிக்காக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த கம்ப்ளீட் பிளட் அந்த ஹீமோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம உடலில் வந்து எடுக்கக்கூடிய அந்த இரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து மூணு வகையில் பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு மைல்டு அப்படின்னு பிரிக்கலாம், இன்னொன்று வந்து மாடரேட் அப்படின்னு பிரிக்கலாம், இன்னொன்று வந்து சிவியர்னு பிரிக்கலாம். ஸோ மைல்டு மாடரேட் சிவியர் அப்படிங்கிறது அந்த ஹீமோகுளோபின் லெவலை வச்சு நம்ம பிரிக்கிறோம். ஸோ அந்த ஹீமோகுளோபின் லெவலை வச்சு பிரிக்கிறப்ப அதனுடைய அந்த தடுப்பு முறைகள், அதாவது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அந்த லெவலை வச்சு வேரியேஷன் ஆகும். அதுதான் இதுல ஒரு முக்கியமான விஷயமா நம்ம எடுத்துக்கணும்.
ஐயா, பொதுவா ஒரு மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்களை நம்ம இரண்டு விதமா பார்ப்போம். ஒன்னு, அந்த நோய் பிறருக்கு பரவக்கூடிய தன்மையுடையதா இருக்கும். ஒரு சில நோய்கள் அவரோட நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து பயணிக்கிறதுனால அந்த நோய் பெருசா பரவாது அப்படிங்கிற மாதிரி இரண்டு கட்ட நோய்களா நம்ம நிறைய பார்த்துட்டு வர்றோம். இந்த இரத்த சோகை நோயை பரத்தளவுல ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல இது மற்றவருக்கும் அவரோடு வாழ்க்கையில உடன் பயணிக்கக்கூடிய வீடுகள்ல பணிபுரியக்கூடிய இடங்கள்ல தொடர்புடையவர்களுக்கும் பரவக்கூடிய ஒரு நோயா, அது எந்த தன்மையுடைய ஒரு நோய்ங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
லட்சுமி வந்துட்டு இப்ப இந்த இரும்பு சத்து குறைபாடு அப்படிங்கிறது இப்ப நம்ம ரெண்டு வகையில வந்து நம்ம ஒரு வியாதிகளை வந்து பிரிக்கலாங்க. கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்லுவோம். அதாவது தொற்று வியாதி, தொற்றா வியாதின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த தொற்றா வியாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம உடம்புல வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், டயாபெட்டிஸ், மற்ற வியாதிகள் அனைத்தும் வந்து நம்ம தொற்றா வியாதிகள்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ஒரு தொற்று கிருமி தொற்று வரக்கூடிய வியாதிகளை நம்ம மற்ற அலர்ஜிக் சிம்டம்ஸ் வந்து நம்ம ரொம்ப காமனாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த இரும்பு சத்து குறைபாடு அப்படிங்கிறது ஒரு தொற்றா வியாதியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், இது எப்படி அசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிளட் லெவல் வச்சு, பிளட் லெவல்ல அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஹீமோகுளோபின் லெவல் வச்சுதான் நம்ம அசஸ் பண்றோம். ஸோ இந்த இதுல தொற்றா வியாதி அப்படிங்கறத நம்ம ட்ரீட்மெண்ட் வைஸ் பாக்குறப்போ அந்த பிளட் டெஸ்ட் எல்லாமே பேசிக்கா நம்ம வந்து பண்ணக்கூடிய அந்த அதனுடைய அறிகுறிகளையும் கம்பேர் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கறோம். அதுதான் இதுல முக்கியமான விஷயம்.
ஐயா, பொதுவா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரத்தம் அப்படின்னா ரத்தத்துல ரத்த வெள்ளை அணுக்கள் இருக்கு, ரத்த சிவப்புணுக்கள் இருக்கு, பிளாஸ்மா, ரத்த தட்டுக்கள், ஹீமோகுளோபின், இந்த மாதிரி நிறைய நிறமிகள், நிறைய பிரிவுகள் இருக்கு. இப்ப ஒரு மனிதனுடைய ரத்தம் அப்படின்னு சொன்னா இந்த ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிவப்புணுக்கள், குறிப்பா ஹீமோகுளோபின் அப்படிங்கறதா எந்த அளவுல இருந்தா ஒரு மனிதனுடைய ரத்தம் ஆரோக்கியமா இருக்கு, ஒரு மனிதன் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றான் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியுங்க?
ஆக்சுவலி பார்த்தா இந்த நான் இப்போ முன்னாடி சொன்ன ஒரு பதில் தாங்கையா இருக்கான ஒரு பதில். இப்போ அந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு புரதம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து இந்த ரத்தத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கு அப்படின்னா, இப்போ லெஸ் தென் 10 சொல்றோம். அதாவது இப்போ லெஸ் தென் 7 to 9, அதே மாதிரி 9 to 10, மோர் தென் 10 அப்படின்னு நம்ம மூணு வகையாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ 7 to 9 அதை நம்ம வந்து சிவியர்னு சொல்றோம். 7 to 9 வந்துட்டு மாடரேட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 9 to 10 மைல்டுன்னு சொல்றோம். ஸோ மைல்டு, மாடரேட், சிவியர், தட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹீமோகுளோபின் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ நம்ம 10 மேல அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்துட்டு ஒரு நல்ல வித ஒரு அளவு அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் இல்லையா. ஸோ கண்டிப்பா வந்து மினிமம் 10 அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கணும்.
ஐயா, இப்ப அண்மையில கூட நம்ம இந்த அந்த ஜூன் மாதம் 14 கூட உலக இரத்த தான தினத்தை நம்ம எல்லாருமே கடைபிடிச்சிட்டோம். இந்த ஒருத்தருக்கு இரத்த சோகை இருக்கிறவர் இரத்த தானம் கொடுக்கலாமா, அதனால ரத்தம் பெறக்கூடியவர், ரத்தம் வழங்கக்கூடியவர்களுக்கு இந்த இரத்த சோகை இருக்கிறதுனால ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இரத்த தானத்துக்கும் இரத்த சோகைக்கும் என்னங்க ஐயா தொடர்பு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஆக்சுவலி ரத்த சோகை அப்படின்றது வந்துட்டு நம்ம சொல்ற ஹீமோகுளோபின் லெவலை வச்சுதாங்க ஐயா. ஸோ அது வந்துட்டு கம்மியா இருக்கிறப்ப நம்ம ஜென்ரலாவே நம்ம ரத்த தானம் அப்படிங்கறத கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு ஆற்றல் இருக்குமா அப்படின்னா கம்மியா தாங்க ஐயா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து பிளட் கொடுக்கணும், இல்ல பிளட் அதுல இருந்து எடுத்தா வந்து நமக்கு ஊறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பங்கள் வந்து வேண்டியது இல்லை. ஜென்ரலாவே ஹீமோகுளோபின் வந்துட்டு நான் சொன்ன அந்த கிரேடை வச்சு பிரிச்சு அதுல வந்து ஒரு சிவியர் லெவல்ல இருக்கு அப்படிங்கிறப்ப ரத்த தானத்தை நம்ம அவாய்ட் பண்ணது நல்லது ஐயா.
ஐயா, குறிப்பா பெண்களுக்கு இன்னும் சொல்லப்போனா இந்த மகப்பேறு காலகட்டத்துல குழந்தை பேரின் போது சில பெண்களுக்கு கூட இரத்த சோகை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மருத்துவ ரீதியா சொல்றாங்க. மருத்துவத்துறையில குறிப்பா இந்த மகப்பேறு காலகட்டத்துல பெண்களுக்கு அந்த இரத்த சோகை ஏற்படுறதுக்கு என்னென்னவெல்லாம் காரணமா சொல்லப்படுது ஐயா?
அதுதாங்க ஐயா. இப்போ நம்ம இது ஒரு நல்ல க்வெஸ்சன், பிளஸ் வந்துட்டு இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு இப்ப உள்ள காலகட்டத்துல இந்த வளரிளம் பெண்கள், வளரிளம் பெண்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஏஜ்ல உள்ள பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணியா எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதவிடாய் கோளாறு அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலையும் சரி, இந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிற அந்த ஒரு அணு வந்து கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னாடியே சொன்னது மாதிரி வளரிளம் பெண்களுக்கு வரக்கூடியதுல இந்த மாதவிடாய் கோளாறு ரொம்ப ரொம்ப காமனா வரும். அது அந்த மாதவிடாய் கோளாறு அப்படிங்கிறது வந்துட்டு காமனா வர்றதுனால அவங்களுக்கு ஒரு நாள் பட்ட, அதாவது அந்த உதிரப்போக்கு வரக்கூடிய அந்த ஒரு இடைவெளி ரொம்ப நாள் அதிகமாகி வரும் ஒண்ணு. அடுத்து அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறதுனால ஈஸியா இந்த குழந்தைகள் அந்த அபார்ஷன் அப்படிங்கிற ஒரு அந்த கரு கலைப்பு அப்படிங்கிறது ஈஸியா வந்து ஏற்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். அதனால வளரிளம் பெண்களா இருந்தாலும் சரி, இல்ல மகளிராக இருந்தாலும் சரி, இல்ல கர்ப்பிணி பெண்களா இருந்தாலும் சரி, இந்த ஹீமோகுளோபின் லெவல் அப்படிங்கறத நம்ம ரொம்பவே அசஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துலதான் இருக்கும் அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்.
ஐயா, பொதுவா ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ஆணோ ஒரு பெண்ணுடைய ரத்தத்திலேயோ ஹீமோகுளோபின் அப்படிங்கிற அளவு பொதுவா எந்த அளவுக்கு இருந்தா அவங்களுடைய ரத்தம் ஆரோக்கியமா சீரா இருந்துகிட்டு இருக்கு, எந்த அளவு குறைவா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நோய்வா ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அளவுகள் ஏதாவது இந்த ஹீமோகுளோபினுக்கு இருக்காங்க ஐயா?
அந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து கிராம் பர் டெசிலிட்டர் அந்த லெவல்ல சொல்லுவோம். அது நம்ம மோர் தென் 10 அப்படின்றப்ப அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் இப்ப அதை எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு மேல் ஒரு ஆண்களுக்கு அப்படின்னப்ப ஒரு 13-16 கிராம் பர் டெசிலிட்டர்னு எடுத்துக்கலாம். அதே வந்துட்டு உமன் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு வந்து 12-15 வரையும் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுங்க. இதுதான் அதனுடைய அந்த ஹீமோகுளோபின் அளவு நார்மலா சராசரியா நம்ம உடம்புல இருக்கணும்.
ஐயா, இப்ப பொதுவா இந்த ரத்த சோகை அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா, என்னென்ன காரணங்களுக்காக இளம் குழந்தைகளுக்கு இந்த ரத்த சோகை ஏற்படுதுங்க ஐயா?
அதாவது இது வந்து இப்ப நம்ம ரொம்ப சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே காமனா வருதுங்க ஐயா. 5 இயர்ஸ் ஆஃப் தி ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 5 இயர்ஸ் ஆஃப் தி ஏஜ்ல வந்துட்டு மோஸ்ட் காமனா வருது. அது இல்லாம இந்த லெஸ் தென் டூ இயர்ஸ் ஆஃப் தி ஏஜ் இதுல வந்துட்டு ரொம்ப காமனா இந்த ரத்த சோகை சம்பந்தமான ஒரு வெரைட்டி ஆஃப் அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. அதுல நம்ம வந்து ஒரு பிறவி குறைபாடுன்னு சொல்றது தலாசிமியான்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு ஈயோபிளாஸ்டிக் அனீமியான்னு சொல்லி சொல்லுவோம். இது எல்லாமே வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு எளிதில் தொற்றக்கூடிய ஒரு வியாதியா நம்ம எடுத்துக்கணுங்க
ஐயா. இப்ப இந்த ரத்தத்துல பொதுவா எல்லா விதமான நோய்களை பத்தி ஒரு நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ரத்தத்துல வந்து எல்லா நோய்களை பத்தின அந்த நோய் அறிகுறிகள் நோயினுடைய பாதிப்பு எல்லாமே பிளட் டெஸ்ட் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிளட் டெஸ்ட் மூலமா எல்லா வகையான நோய்களுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத முழுமையா நம்மளுடைய மருத்துவ பரிசோதனைகளின் அடிப்படையில தெரிஞ்சுக்கலாமாங்க ஐயா?
கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. இப்ப வந்து ஒரு டாக்டரான இந்த இடத்துல ஒரு மருத்துவரை நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த ரத்த சோகை அப்படிங்கறது எந்த வயதில் வருது அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணிருச்சு. ஸோ வந்து குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல வளரிளம் பெண்களா இருக்கட்டும், இல்ல பிரெக்னன்சி அதாவது கர்ப்பிணி பெண்களா இருக்கட்டும், இல்ல போஸ்ட்மார்ட்டம் உமன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உள்ளக்கூடிய பெண்களா இருக்கட்டும், இதுல எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் நமக்கு வந்து இந்த ரத்த சோகை வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ரத்த சோகை அப்படிங்கிறது நம்ம உடம்புல உள்ள ஹீமோகுளோபின் அளவு மற்றும் உடம்பில் உள்ள அந்த மக்களினுடைய அறிகுறிகள், ஸோ இது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி தான் நம்ம இந்த ரத்த சோகையை வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ரத்த சோகைக்கான அந்த அறிகுறிகள், மக்கள் சொல்லக்கூடிய அறிகுறிகள், அவங்க சொல்லக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம வந்து பாதி வந்து நமக்கு தெரிய வரும். அது இல்லாம மேலும் நம்ம ஒரு ரத்த டெஸ்ட் வந்து எடுக்கிறோம். ஸோ அந்த ரத்த டெஸ்ட் எடுக்கிறப்ப அதுல நம்ம வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்னு சொல்றோம், சிபிசின்னு சொல்றோம். ஸோ அந்த சிபிசியில ஹீமோகுளோபின் லெவல் அசஸ் பண்றோம். அடுத்து ஆர்பிசி அண்ட் டபிள்பிசி அப்படிங்கிற அந்த ரத்த சிவப்பணும் ரத்த வெள்ளையனும் அசஸ் பண்றோம். ஸோ இதை வச்சு நமக்கு உடம்புல உள்ள அந்த ரத்த சோகையினுடைய அந்த பாதிப்பை நம்ம கண்டுபிடிக்கும்.
ஐயா, இப்ப நம்ம வருமுன் காப்போம் அப்படிங்கிற அடிப்படையில ரத்த சோகை வராம இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பொதுவா நினைப்போம். அதுக்கு நம்ம மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு பாதுகாப்பான நடவடிக்கைகள், குறிப்பா எப்படிப்பட்ட ஒரு உணவு முறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்ம ரத்த சோகை வராம நம்மளுடைய உடலை நம்ம பாதுகாக்க முடியுங்க ஐயா?
கண்டிப்பாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலி இந்த ஒரு ரத்த சோகை தினத்துல ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வினுடைய ஒரு முக்கியமான அங்கம்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப இதுல வந்து டயட் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப நம்ம போத் வந்து ப்ரொபலாட்டிக் ஆஸ் வெல் அஸ் தெரபியூட்டிக் ரெண்டு விதத்துல சொல்லலாம். ப்ரொபலாட்டிக்னா நம்ம வருமான காப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துலயும் சொல்லலாம். இல்ல நமக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் செக் பண்றோம், உடம்புல கம்மியா இருக்கு, அதே மாதிரி மக்களுக்கு வந்து அறிகுறிகளும் இருக்கு, அப்ப அந்த நேரம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் வந்து தெரபியூட்டிக்னு சொல்றோம். போது ப்ரொபலாட்டிக் அண்ட் தெரபியூட்டிக் ரெண்டு விதத்துல நம்ம வந்துட்டு மக்களுக்கு இந்த ரத்த சோகையை சரி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். அதுல நம்ம டயட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ரூல். இப்போ டயட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த இரும்பு சத்து குறைபாடு அப்படிங்கிறது தான் அந்த ரத்த சோகை. அப்ப அந்த இரும்பு சத்து மிகுந்த பொருட்களை நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயன் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ காய்கறிகளோ இல்ல முருங்கை கீரையோ இல்ல பேரிச்சம்பழமோ இந்த மாதிரி வந்துட்டு உள்ள பொருட்களை வந்து நம்ம அதிகமா கொடுக்கறப்ப இரும்பு சத்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம ஒரு பால் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கூட பாலில் வந்து வெள்ளம் போட்டு நம்ம அதிகம் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்றப்ப இந்த ரத்த சோகையை நம்ம இந்த டயட்ரி சப்ளிமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு பாட்டு வழியா நம்ம வந்து கம்மி பண்ணலாங்க. இது எல்லாமே நம்ம அந்த ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு உணவு சார்ந்த பழக்க வழக்கத்தை தவிர மருந்து மாத்திரைகளும் உண்டு. அதே மாதிரி அந்த மருந்து மாத்திரைகள்லயே நம்ம நிறைய வெரைட்டி டேப்லெட் ஃபார்ம்ல சொல்லலாம், சிரப்பு ஃபார்ம்ல சொல்லலாம், இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ல சொல்லலாம். ஸோ இந்த மூணு வெரைட்டியில வந்து நம்ம கொடுத்து நம்ம இந்த ரத்த சோகையை வந்து தடுக்கலாங்க. ஐயா
இன்னைக்கு இந்த ரத்த சோகை அப்படிங்கிற நோயை பத்தின ஒரு விழிப்புணர்வு பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குது, இந்த ரத்த சோகையினால பாதிப்படைந்தா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு மருத்துவரை அணுகி அவங்க ஒரு பாதுகாப்பான ஒரு வழிமுறைகளை மேற்கொள்றாங்களா, பொதுமக்கள்கிட்ட இந்த ரத்த சோகை நோய் குறித்ததான ஒரு பார்வை இன்றைக்கு எந்த அளவுலங்கையா இருக்கு?
ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம இந்த விழிப்புணர்வு மூலமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நிறைய வகையில ஒரு பின்தங்கிய ஒரு பகுதின்னு சொல்லுவோம், அந்த ஒரு பின்தங்கிய பகுதி ஒரு ரிமோட் ஏரியான்னு சொல்றோம். ஸோ அந்த ரிமோட் ஏரியா இல்ல பெரிசரல் ஏரியான்னு சொல்றோம். ஸோ அந்த பெரிசரல் அந்த ரிமோட் அந்த பின்தங்கிய பகுதி அப்படின்னு சொல்ற இடத்துல வாழக்கூடிய ஒரு மக்கள் வந்து ஒரு சாப்பிடக்கூடிய அந்த உணவு வகைகள்ல நிறைய மாற்றம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான உணவு வகைகள்ல மாற்றம் இருக்கிறப்ப அவங்களுக்கு நார்மலா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஹீமோகுளோபின் லெவல் வந்து கிடைக்கிறது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு எளிதில் ஒரு ரத்த சோகையினால பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த ரத்த சோகை பாதிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மைல்டு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம். அதாவது எளிதில் சரி பண்ணக்கூடிய ஒரு வியாதி அப்படின்னு சொல்றதுல இருந்து தீவிர ஒரு வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த வரையும் போறதுக்கு ஈவன் மரணம் வரையும் கூட இதனுடைய ஒரு பிரச்சனைகள் வந்து எளிதில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த ஏரியா, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கம்மியா இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பா கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு முறைகள் எதை வந்து அதிகம் எடுத்துக்கிட்டா அந்த இரும்பு சத்தை சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாம இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த விழிப்புணர்வு மூலமா அந்த மாதிரி ஏரியால இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம கொடுக்குறோம், இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம் அப்படின்னா ஈஸியா அவங்களுக்கு அந்த மரணத்தை நம்ம வந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது இல்லாம நம்ம மற்ற ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ்லதான் நம்ம ரொம்ப காமனா நம்ம எடுத்துக்கிறோம் அந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் வந்துட்டு அந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு கேம்பெயின் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ அந்த கேம்பெயின் கண்டக்ட் பண்ற இடத்துல இந்த அயன் சப்ளிமெண்ட்ஸ் பத்தியும் இல்ல இந்த ரத்த சோகை பத்தின ஒரு விழிப்புணர்வு பத்தியும் நம்ம கொடுக்குறோம். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான அங்கமா இருக்கும். அடுத்து ஒரு கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவிகள் அவங்க கிட்ட உள்ள அந்த பெண்களிலேயே நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த மாதவிடாய் கோளாறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இல்ல இந்த இரும்பு சத்து குறைபாடு அப்படிங்கறதுனால வரக்கூடிய அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை பத்தின ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு ஒரு கருதுகோளை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மூணு டிவிஷனா நம்ம பிரிச்சு இந்த விழிப்புணர்வு கொடுக்கிறப்ப அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு அறியாமை நம்ம வெளிக்கொணர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதுதான் நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்டா எடுத்துக்கிறேன். மெயினா அந்த பெரிஃபரல் ஏரியா அண்ட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இன் காலேஜ் அண்ட் தென் அன்எஜுகேட்டட் அண்ட் எஜுகேட்டட் உமன்ஸ். ஸோ இந்த போர் லெவல்ல நம்ம வந்துட்டு இதை வந்து விழிப்புணர்வை நம்ம கொடுக்க முடியும்.
ஐயா இதுவரைக்கும் இந்த ரத்த சோகை விழிப்புணர்வு தினத்துல ரத்த சோகை அப்படின்னா என்ன, அது ஏற்படுறதுக்குண்டான காரணங்கள், அதனுடைய அறிகுறி, அதனுடைய தடுப்பு முறைகள், குறிப்பா மற்ற நோய்களுக்கும் இந்த ரத்த சோகை நோய்களுக்கும் என்ன விதமான வேறுபாடு அப்படிங்கறத குறித்து மிக குறுகிய நேரமா இருந்தாலும் மிக சிறந்த ஒரு பொதுமக்களுக்கு தேவையான ஒரு விளக்கங்களை கொடுத்தீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி.
நேயர்களே, இதுவரை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொது அறுவை சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் சி சந்திரசேகரன் அவர்கள் வழங்கிய இரத்த சோகை அறிகுறிகளும் சிகிச்சை முறைகளும் குறித்து கேட்டோம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.